بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أطيعوا الله وأوصيكم بتقوى الله. قال الله تعالى في كلامه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. قال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. وكما قال صلى الله عليه وسلم: ஒரு உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பிலிருந்த அல்லாஹ்வுக்கே நன்றி உண்டாவதாக. சலாத்தினும் கருணையும் சலாமனும் உபதேசமும் அருமை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் என்றும் உண்டாவதாக. ஒரு எனக்கு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி ரப்பிலிருந்த அல்லாஹ்வின் மாளிகையில் அந்த விருந்து இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவின் நன்றியார்களே. உலகத்தில் வாழக்கூடிய சொற்பகால வாழ்க்கை கொண்டால் ரப்பிலிருந்த அல்லாஹ் தஆலா எவ்விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றனோ, அப்படிப்பட்ட விடயங்களை இயல்பு நடவை ஒரு வாழ்நாளில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவ்விடயங்களை மட்டும் விலகிக் கொள்ளும்படி தடுத்திருக்கின்றனோ, அப்படிப்பட்ட சகல விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகிக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனை நட்சத்திரை பிறப்பித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, ரப்பிலிருந்த அல்லாஹ் தஆலா உலகத்தில் பாரிய ஒரு நோக்கத்துக்காக என்னை படைத்திருக்கிறான். சொற்பகால ஆயுதை தந்து ஒரு பெருமதியான ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் அனுப்பியிருக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் படைத்த நோக்கத்தை விளங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் இதுதான் உலக வாழ்க்கையின் பாக்கியமாக இருக்கிறது. படைத்த நோக்கத்தை விளங்கி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழிப்பது, இதுதான் அல்லாஹ் என்னிடமிருந்து உலக வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் எந்த தரத்தில் இருந்தாலும் எனக்கென ஒரு மௌக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் நாம் பெரும்பெரும் அந்தத்தில் இருக்கலாம், பெரிய மாணா மாளிகையில் வாழலாம், பெரிய வெற்றி செல்வந்தத்துடன் இருக்கலாம், என்றாலும் எனக்கு ஒரு நாள் மௌத் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மௌத்துக்குரிய தியாகிகளின் உலக வாழ்க்கையை கழிக்கக்கூடியவரைத்தான் குர்ஆன் சுட்டிக்காட்டி என்பதாக பேசுகிறது. சொன்னதாக அளித்தலம் அவர்களை மௌத்துக்குரிய தயாரிப்புடன் உலக வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள் இவர்களை புத்திசாலி என்பதாக சொன்னதாக அளித்தலம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ரீதியில் கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மௌத்துக்குரிய தயாரிப்புடன் வாழக்கூடிய பாக்கியம் இது அல்லாஹ் அனைவருக்கும் கொடுக்க மாட்டான். உலகத்தில் சரீரத்தை விளங்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ் விரும்பக்கூடிய அறிவை சுமக்கக்கூடிய பாக்கியம், படித்தவற்றை அமல் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கிறான். சொத்துசெல்வங்கள், ஆட்சி அதிகாரங்கள், பட்ட பதவிகள் அவன் விரும்புவார்கள் விரும்பாதவர்கள் அனைவருக்கும் கொடுப்பான். கண்ணியமானவர்களே, நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம், உலகத்தின் மிகப்பெரும் பாவம் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாக இருக்கிறது. அதை விட பெரிய ஒரு பாவம் உலகத்தில் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்னல்லாஹ எப்படிப்பட்ட பாவத்தையும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது நினைவாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நினை வைப்பதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பெரும் பாவங்களில் ஆகப்பெரிய பாவம் தான் நினை வைப்பது என்று காபிர்கள் அனைவரும் அல்லாஹ்வை நினை வைக்கிறார்கள், சிறு செய்கிறார்கள். என்றாலும் அல்லாஹ் காபிர்களுக்கு உலகத்தை அல்லாஹ் தாராளமாக அனுபவிக்க கொடுத்திருக்கிறார். இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அந்நிய மக்கள் எத்தனை பேர் பெரும்பெரும் பட்டதார்கள் இருக்கிறார்கள், பெரும்பெரும் அரச பதவிகளில் இருக்கிறார்கள், பெரும் சொத்து செல்வந்தத்துடன் வாழ்கிறார்கள், மாறா மாளிகைகள் கட்டி வாழ்கிறார்கள், பெருமதியான வாகனங்கள் வைத்து ஓடுகிறார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் அவர்களுக்கு உலகத்தை தாராளமாக கொடுத்திருக்கிறார். என்ன காரணம்? அல்லாஹ்விடத்தில் உலகம் பெருமதி கிடையாது. உலகத்திலே சொத்து செல்வங்கள் அது மௌத்தாகும் வரைக்கும் தான். மௌத்தாகிவிட்டால் எந்த சொத்து செல்வமும் எனது கவருக்கு வராது. எனது பட்டம், எனது படிப்பு, எனது ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் தான். உயிர் திரும்பிவிட்டால் எனது பெயரும் மாறிவிடும். கண்ணியமானவர்களே, ஆதலால் உலகத்தில் நிரந்தரமாக படிக்க வேண்டிய ஒரு பாடம் சரீரத்துடைய இல்லமாக இருக்கிறது. படிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு என்று சொன்னால், இன்று நாம் அனைவரும்
உலக பட்டங்களை அடைவதற்காக வேண்டி எமது பிள்ளைகளை திருக்கிராயத்திலிருந்து தயார்படுத்துகிறோம். தப்பு கிடையாது. கண்ணியமானவர்களை நாம் உள்ளத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். சொற்போர கால வாழ்க்கைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். நிரந்தரமாக வாழ்வதற்கு வந்தவர்கள் அல்ல. எமது வயதில் எத்தனை பேர் இந்த தமிழில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் ஜனாதாவை அடக்கிவிட்டு வந்திருக்கிறோம். தினமும் ஜனாதாவுடைய அறிவித்தல்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கும் ஒரு கட்டம் வரும். இதற்கு முன்னால் சரியத்தை விளங்கி உலகத்தில் வாழ்வது இது எனது மிக திறவான தேவையாக இருக்கிறது. உலகத்திலே பட்டம் படிப்புகளை, ஆட்சி அதிகாரங்களை, சொத்து செல்வங்களை எடுப்பது எனக்கு உலகத்தில் கடமை கிடையாது. இது ஒரு தேவைக்காக உலகத்தில் என்ன தரத்தில் வாழ்ந்தாலும் சரியத்தை விளங்குவது இது எனக்கு கடமையாக இருக்கிறது. அந்த ரீதியில் மேலானவர்களே, அல்லாஹ் சரியத்துடைய இன்மை பற்றி அப்பமான பேசுகிறான். சரியத்துடைய எப்படியானது, எவ்வளவு பெருமதியானது, இதை சகாபாக்கள் எவ்வளவு திரட்டத்திலும் படித்திருக்கிறார்கள், இது எவ்வளவு தேவையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் நபியை பற்றி பேசுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அந்நபியுல் உம்மி. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார், நபி அவர்கள் எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. எழுத வாசிக்க தெரியாத நபி என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனில் பேசுகிறார். உலகத்திலே எந்த விடயங்களை நபியர்கள் எழுதவும் தெரியாது, உலக விடயங்களை வாசிக்கவும் தெரியாது. உலகத்திலே இருந்து ஒரு பெருமதியான எண்பாக இருந்திருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த எண்ணை நபியவர்களுக்கு கொடுத்தனுப்பி இருப்போம். நபியவர்கள் எழுத வாசிக்க தெரியாதவர்களாகத்தான் உலகத்தில் வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, எழுத வாசிக்க தெரியாத நபி என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசிவிட்டு இந்த நபியை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறான். இந்த ரசூல், இந்த நபியவர்கள் எதனை உங்களுக்கு கொண்டு வருகிறார்களோ, எதனை சொல்கிறார்களோ அதனை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும். எதை தடுக்கிறார்களோ அதனை நீங்கள் செய்யக்கூடாது. நபியவர்கள் எழுத வாசிக்க தெரியாதவர்கள் தான், ஆனால் அவர்கள் சொன்னால் உங்களது வேலை நீங்கள் அதை எடுத்து நடக்க வேண்டும். எதை தடுக்கிறார்களோ அதனை நீங்கள் செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, இப்படியாக அல்லாஹ் அறிமுகப்படுத்திய இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் நபியாக வந்து சமூகத்துக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார்கள். என்ன சொன்னார்கள்? நான் உங்களுக்கு படித்து தருவதற்காக வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆட்டாளாக வந்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள். எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, ஆனால் அந்த நபியவர்கள் எனக்கு என்ன சொல்கிறார்கள்? நான் உங்களுக்கு ஆட்டாளாக வந்திருக்கிறேன், படித்து தர வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் ஒவ்வொருவராக வருகிறார்கள், படிக்க வருகிறார்கள். யாரும் கட்டி கேட்கவில்லை. நீங்கள் முதலாவது பாடசாலையில் சென்று படித்திருக்கிறீர்களா? உங்களுக்கு எழுத தெரியுமா? மேலாளர்களே, இப்பொழுது சமூகத்தில் யாராவது ஒருவர் எழுதவும் தெரியாத, வாசிக்கவும் தெரியாத, வாழ்க்கையில் படித்தே இல்லாத ஒரு நபர் எம்மை நான் படித்து தருகிறேன் வாருங்கள் என்று அழைத்தால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? முதலாவது உனக்கு வாசிக்க தெரியுமா? உனக்கு எழுத தெரியுமா? முதல் நீ போய் படித்துவிட்டு வந்து எமக்கு கற்றுத்தா என்பதாகத்தான் நாம் சொல்லுவோம். நபியவர்கள் அதே தோழமையில் தான் வருகிறார்கள். எதுவும் தெரியாது, எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது என்றாலும் சமூகத்துக்கு முன்வைக்கிறார்கள், நான் ஒரு ஆத்தானாக வந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, சென்ற தாபரத்தில் அந்த காலம் ஐயாவும் ஜாஹிலியா என்று சொல்லப்பட்டாலும் எதில் ஜாஹிலியா, எதில் மனத்தனமாக இருந்தார்கள்? சரீரத்தில் தான் அந்த காலத்து மக்கள் மனத்தனமாக இருந்தார்கள். சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் சரீரத்தை விளங்குவதில் ஜாஹிலிகளாக இருந்தார்கள், ஆனால் பெருந்தரும் உலகத்தை அறிந்தவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். செல்லாமத்தனம் அவர்களின் காலத்தில் பெரும்பெரும் விவசாயிகள் இருந்தார்கள், பெரும்பெரும் வியாபாரிகள் இருந்தார்கள், பெரும்பெரும் வேட்டையாட்கள் இருந்தார்கள், டாக்டர்மார் கூட நடிகர்களின் காலத்தில் இருந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, செல்லாமத்தனம் அவர்கள் வரக்கூடிய காலம் இல்லாமல் மிகப்பெரிய விவசாயியாக இருக்கிறார்கள். இவர்களும் நவீனம் வருகிறார்கள். இவர்கள் வந்து கேட்கவில்லை, உங்களுக்கு விவசாயத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? நீங்கள் படித்து தர வந்திருக்கிறீர்கள், நான் மிகப்பெரிய ஒரு விவசாயியாக இருக்கிறேன், உங்களுக்கு விவசாயம் என்றால் என்ன தெரியுமா? எனக்கு எதை படித்து தர போகிறீர்கள் என்பதாக அவர்கள் கேட்கவில்லை, படிப்பதற்கு வருகிறார்கள். ஹகீமுல் ஹிஜாம் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய வியாபாரியாக இருக்கிறார்கள், இவர்களும் வருகிறார்கள். நவீனம் அவர் கட்டி கிடக்கவில்லை, வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இதற்கு முன்னால் வியாபாரம் செய்து சரித்திரம் உண்டா? இப்படி கேட்கவில்லை, அவர் வருகிறார். அபு சஹலா அல் ஹுசைனி ரலியல்லாஹு மிகப்பெரிய வேட்டைக்காரனாக இருந்தார்கள், அவர்களின் தொழிலே வேட்டையாடுவதால் இந்த சஹாபியும் வருகிறார்கள். இவர்கள் கேட்கவில்லை, வாழ்க்கையில் ஒரு விடுக்காமல் நீங்கள் அம்மையில் இருக்கிறீர்களா, வேட்டையாடிய சரித்திரம் இருக்கின்றதா? கேட்கவில்லை, வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒருவத்தின் பாரத்தை ரலியல்லாஹு மிகப்பெரிய பிசினஸ் மேனாக இருந்தார்கள், மிகப்பெரிய பிசினஸ் மேனாக இருந்தார்கள். இவர்களும் வருகிறார்கள் படிப்பதற்காக. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் வந்தார்கள் என்று சொன்னால், முஸ்னத் அகமதின் ஒரு ரிவாயத் வருகிறது, நஸ்ரல்லாஹு செல்லும் அவர்களின் காலத்தில் ஒரு டொக்டர் இருந்தார். சாதாரண டொக்டர் அல்ல, எண்ணுள் தியாபா என்று சொல்லப்படக்கூடிய அவர் ஒரு தாய்ப்பாக உடற்கூறு நிபுணராக இருக்கிறார். உடற்கூறு நிபுணர், மனிதர்களின் உறுப்புகளை பார்த்தவர் இவர் யாருடைய மகன் என்பதாக அடையாளம் கண்டுகொள்வார். அவ்வளவு பெரிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக இருக்கிறார்கள், மிகப்பெரிய உடற்கூறு நிபுணராக இருக்கிறார்கள். இவரும் வருகிறார் படிப்பதற்காக. என்னவென்று சொன்னால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு பிரச்சனை போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாகிய ஹதர் ஜைத் இப்னு ஹாரிதா, இவர்களும் இவர்களின் மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு தாய் மகனும் தந்தையும் தான் என்றாலும் இருவரின் நிறமும் வித்தியாசமாக இருக்கிறது, இருவரின் நிறமும் எதிராக இருக்கிறது. இப்பொழுது மக்களுக்கு மத்தியில் சந்தேகம் வந்து விடுகிறது. சில மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், சிலருக்கு சந்தேகம் வந்து விடுகிறது, இந்த உசாமா ஜெயிலுக்கு தவறாக பிறந்த மகனாக இருக்கக்கூடுமோ என்ற ஒரு திரச்சிலே நபியவர்களின் காலத்தில் இருக்கிறது, நீண்ட காலமான திரச்சிலையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்த உடற்கூறு நிபுணர் முஜத்தத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டம் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த சர்ச்சைக்குரிய இரு நபர்களும் தந்தையும் மகனும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் பூர்த்தியாக போர்த்தி இருக்கிறார்கள். இருவரின் கால்கள் மாத்திரம் தெரிகிறது, இருவரின் கால்கள் மாத்திரம் தான் தெரிகிறது, முழுமையாக போர்த்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த உடற்கூறு நிபுணர் இருவரை தாண்டி செல்லும் பொழுதும் இருவரின் காலை பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், இது இரு கால்களும் தந்தையின் மகனுடைய கால்களை கொண்டிருக்கிறதே, இருவரும் வாப்பாவும் மகனுமாக இருக்கிறார்களே என்பதாக சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். தபுரக்கு அசாரீது வஜ்ஹிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிவர்கள் முகம் சந்தோஷத்தினால் முகம் மலர்ந்ததாக இருக்கிறது, வலமைக்கு மாத்திரமா மிகவும் சந்தோஷமாக வருகிறார்கள். ஹலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யார் சூழல்லா என்ன, யார் சூழல்லா வலமைக்கு மாத்திரமாக மிகவும் செழிப்புடன் வருகிறீர்களே, மிகவும் சந்தோஷமாக வருகிறீர்களே, என்ன விளைவென்பதாக கேட்ட பொழுது இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆயிஷா உனக்கு தெரியாதா, நீண்ட நாளான இந்த பிரச்சனைக்கு முஜத்தத் ஒரு சர்டிபிகேட் தந்துவிட்டு சென்று விட்டார், பிரச்சனைக்கு தீர்வை தந்துவிட்டு சென்று விட்டார், இருவரும் ஒரே தந்தையும் மகனும் தான் என்ற ஒரு உறுதிமொழியை அளித்துவிட்டு சென்று விட்டார் என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு மனிதர்களின் உறுப்பை பார்த்து அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ள சஹாபாக்கள் அந்த காலத்தில் இருக்கிறார்கள். அனைவருமே நபியிடம் படிக்க வருகிறார்கள். எந்த அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அறிவை கொடுத்திருந்தான் என்று சொன்னால், குர்ஆன் பேசுகிறது, அந்த சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து ஊர்களை அடையாளம் கண்டுகொள்வார்கள். ஏதாவது ஒரு நாட்டுக்கு செல்ல வேண்டுமா, நட்சத்திரத்தை அடையாளமாக வாழ்க்கை அந்த நாட்டை சென்று விடுவார்கள். இந்த ஒரு ஊருக்கு செல்வதாக இருந்தால் எமக்கு உலகத்தில் பூமியில் வெளிச்ச வீடுகள் தேவைப்படும் அடையாளத்துக்கு. சஹாபாக்கள் அந்த காலம் வெளிச்ச வீடுகள் அல்ல, நாடுகளை கண்டுபிடிப்பார்கள் நட்சத்திரங்களை வைத்து. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருந்தான். இப்படிப்பட்ட ஒவ்வொரு சஹாபாக்களும் பெரும்பெரும் உலகத்தில் முன்னேறிய சகாபாக்கள் ஒவ்வொருவராக நவீனம் வந்து படிக்கிறார்கள். ஆனால் இந்த நவீனர்கள் மாத்திரம் எதுவும் எழுத வாசிக்க தெரியாத நவீனர்கள். கண்ணியமானவர்களை, சற்று நிதானமாக சிந்திப்போம். இந்த கட்டத்தில் ஒவ்வொரு சகாபியும், உலகத்தில் முன்னேறி இருந்த ஒவ்வொரு சகாபியும், ஒவ்வொரு விவசாயியும், ஒவ்வொரு வியாபாரியும், ஒவ்வொரு டாக்டர்மார் வைத்தியரும் எதனை படிப்பதற்காக நபிசல்லல்லாஹு வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை படித்துக் கொடுத்தார்கள், எதனை படிப்பதற்கு பெயர் என்ன, எதனை படிப்பதற்கு பேர் சரியா செல்லல்லா அவர்களும் எதனை படித்துக் கொடுத்தார்கள். உலக அறிவு உலகத்தை பற்றிய எந்த எழுதவாக்கு தெரியாதவர்களா வந்தவர்கள் அந்த சகாபாக்களுக்கு எதனை படித்துக் கொடுத்தார்கள், எதை படிப்பதற்கு பேர் தெரியும். கண்ணியமானவர்களே, இன்று நாம் நிதானமாக சுருக்கமாக விளங்குவதாக இருந்தால், சுருக்கமாக விளங்குவதாக இருந்தால், இன்று நாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உலகத்தில் யாரை எடுத்துக் கொண்டாலும் யாராக இருந்தாலும் இன்று உலகத்தில் சாப்பிட தெரியாதவர்கள் யாரும் கிடையாது, உலகத்தில் உதக்க தெரியாதவர்கள் யாரும் கிடையாது, தூங்க தெரியாதவர்கள் யாரும் கிடையாது, மனக்கல கூட தேவையை கழிப்பதற்கு செல்ல தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. கண்ணியமானவர்களே, இதே கட்டத்தில் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முறை சொல்லி தந்திருக்கிறார்களே, இந்த முறை பிரகாரம் எனக்கு தூங்க தெரியுமா, நபியவர்கள் எவ்வாறு மனக்கல கூட செல்ல வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்களே, இப்படி எனக்கு செல்ல தெரியுமா, எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களே, இந்த எல்மை எனக்கு இருக்கிறதா. கண்ணியமானவர்களே, யூத நசாராக்களின் எல்மை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், சரீரத்தை எதிர்பார்க்கக்கூடிய எல்மை நாம் மறந்துவிட்டோம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷரீஅத்தை மௌத்துக்கு முன்னால் விளங்குவது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், கட்டாய கடமையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த எண்ணை தான் கற்றுக்கொடுத்தார்கள். இதை படிப்பதற்கு பெயர் தான் ஷரீஅத்துடைய எண் என்பதாக சொன்னார். கண்ணியமானவர்களை முஸ்லிம் ஷரீஃபின் ஒரு ரிவாயத் வருகிறது. இஸ்லாமின் ஆரம்ப காலம் ஹதர் கன்னானின் பாரக் ரலியல்லாஹு பாரக் நாட்டைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் ஒரு அரபி அல்ல, அஜமி மனிதராக இருக்கிறார்கள். பாரசீக நாட்டிலிருந்து பல மதங்களை தழுவி தழுவி இறுதியாக நபியவர்களின் தரத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவி இந்த சஹாபி. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தில் ஒரு யூதன் ஒரு யகூதி இந்த சஹாபியை பார்த்து பரிகாசம் செய்கிறார். கேட்டார், என்னப்பா உங்கள் நபியவர்கள் உங்களுக்கு தொழிலை போகக்கூடிய முறையையும் படித்து தருகிறார்களாமே, முஸ்லிம் சரீபில் வரக்கூடிய ரிவாயத் உங்களுக்கு தொழிலை போக முறையை சொல்லித் தருகிறார்களாமே, நீங்கள் அவ்வளவுக்கு மனத்தனபூரம் செல்ல தெரியாத படைப்புகளா நீங்கள் என்பதாக கேட்டார். அவ்வளவுக்கு தொழிலை போவதற்கு ஒரு நபி வந்து சொல்லித் தருமா என்பதாக கேட்டார். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி யோசிக்கவில்லை, ஓ இஸ்லாத்துக்கு முன்னாலும் நான் சென்றிருந்தானே, இஸ்லாத்துக்கு முன்னாலும் தேவையை கழித்திருக்கிறேன் தானே, இதற்கு ஒரு நபி வந்து படித்து தர வேண்டுமா, இவ்வாறாக அந்த சஹாபி யோசிக்கவில்லை. அந்த யூதனை அழைத்து முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆம், எங்கள் நபி அவர்கள் மனத்தனபூரம் சென்று முறையே சொல்லி தந்திருக்கிறார்கள். இடது காலை வைத்து செல்ல வேண்டும், தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும், எலும்புகள் தோற்களால் சுத்தம் செய்யக்கூடாது, கதிராவை முன்னோக்கம் கூடாது, பின்னோக்கம் கூடாது என்பதாக மனதன கூடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையை தெளிவாக படித்துக் கொடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதையும் சொல்லல்லாஹு செல்லம் கற்றுத்தான் தந்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்து மனத்தன கூடம் செல்கிறோம், எனக்கு நபியவர்கள் காட்டி தந்த பிரகாரம் செல்ல தெரியுமா, அந்த துவாரை ஓடிக்கொண்டு செல்கிறோமா, முறை பேடி செல்கிறோமா, எமக்கும் யூத நசாராக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த சரீரத்தை விளங்குவது எமக்குள்ள மிகப்பெரும் தேவையாக இருக்கிறது. உலகத்தில் நாம் படிக்கலாம், பெரும்பெரும் பட்டங்கள் அடையலாம், எந்த தப்பும் கிடையாது, ஆனால் சரீரத்தை விளங்குவது இது அத்தியாவசிய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் ஒப்புவிக்கப்படுவோம், பொறுப்பாளிகளாக நாங்கள் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எங்கே அன்பை படித்தார்கள்? வாழக்கூடிய காலம் பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மோசமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மோசமான நோய்கள் சமூகத்தில் பரவி கொண்டிருக்கிறது. அனைத்து நோய்களின் தீர்ச்சை அல்லாஹ் தீனில் தந்திருக்கிறான். நபியவர்கள் ஷரீஅத்தில் காட்டி தந்திருக்கிறார்கள். ஷரீஅத்துடைய சாதாரண சிறு சிறு துஆக்களில் அல்லாஹ் பெருந்தரின் நோய்களின் நிவாரணியை வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, முஸ்தக் அஹமதில் வரக்கூடிய ஒரு ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வயது முதிர்ந்த சஹாபி வருகிறார்கள். ஹதீஸா ரலியல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி வருகிறார்கள். வயது முதிர்ந்த காலத்தில் வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள்? விளங்கினார்கள், எனது வயது செல்லட்டும் பரவாயில்லை, ஆனால் அந்த காலத்திலும் நான் சரீரத்தை விளங்குவதற்கு கடமை என விளங்கினார்கள். நான் வஃபாத்தாகும் வரைக்கும் நபியவர்கள் சொந்த பிரகாரம் வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் எனக்கு எனக்குள்ள ஒரு கபரின் வெற்றியாக மூத்துடைய எனக்கு விமோசனன் நபி காட்டித் தந்த வழியில்தான் இருக்கிறது என விளங்கினார்கள். ஹதீஸாரா வருகிறார்கள், வயது முதிர்ந்த காலம் நபியவர்களை அணுகி கேட்கிறார்கள், யார சூழந்தா கதிர சின்னி வளர்த்த அமுனி அசைத்து கவி தாண்டி முடியுமா என் தாண்டியா, யார சூழந்தா உங்களுக்கு நன்றாக தெரியும் வயது முதிர்ந்த காலத்தில் வந்திருக்கிறேன், யார சூழந்தா கதிர சின்னி வயது முதிர்ந்து விட்டு யார சூழந்தா வளர்த்த அமுனி எலும்புகளெல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது, யார சூழந்தா பழைய நிலைமைக்கு பல ஏற்கனவே இருந்ததை போன்று நினைத்ததெல்லாம் செல்ல முடியாது, செய்ய முடியாது, யார சூழந்தா வயது முதிர்ந்து விட்டது, எலும்புகள் வலையினம் அடைந்து விட்டது, அசைத்து கணிக்கும் அன்னி முனியுமா ஏற்பாணியா, எனக்கு பிரோசனமான விரயங்களை கற்றுக்கொள்வதற்காக உங்களிடம் வந்திருக்கிறேன், யார சொல்லுவா என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, வயது முதிர்ந்த காலம் சரீஅத்தை படிக்க வந்திருக்கிறார்கள். சரீஅத்தை படிப்பவர்களுக்குரிய நன்மாராயத்தை நபியவர்கள் ஏராளமான ஹதீஸ்களில் சொல்லி இருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுது படிக்க வந்த இந்த வயது முதிர்ந்த சஹாபிக்கு நபியவர்கள் முதலாவது ஒரு நன்மாராயத்தை சொன்னார்கள். ஹதீஸாவே, ஷரீஅத்தை விளங்குவதற்காக வந்திருக்கிறீர்களா? வயது முதிர்ந்த காலத்தில் எளிமை படிக்க வேண்டும் என்ற தேட்டத்தில் வந்திருக்கிறீர்களா? சொன்னார்கள், சொன்னார்கள், ஹதீஸாவே நீங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்தெந்த மரங்களை எல்லாம் கடந்து வந்தீர்களோ, எந்தெந்த கற்களை கடந்து வந்தீர்களோ, எந்தெந்த குடிசை வீடுகளை எல்லாம் கடந்து வந்தீர்களோ, இது அனைத்தும் உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுகிறியா ஹதீஸா என்பதாக சொன்னார்கள். எதற்காக வந்திருக்கிறார்கள்? சரீஅத்தை விளங்க வந்திருக்கிறார்கள், சரீஅத்துடைய எளிமை படிக்க வந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை முதலாவது நன்மாராயம் சொல்கிறார்கள், அனைத்திலே உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுகிறது என்றா சொல்லிவிட்டு இப்பொழுது நபியவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். வயது முதிர்ந்த காலம் அனைத்தையும் சொல்லிவிட முடியாது, அவரை கேட்டார்கள், அவர் அமல் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எதனை சொல்லிக் கொடுத்தார்கள்? சிறிய ஒரு பாடம் தான் வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டிய தற்காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமாக நான் மாத்திரமல்ல எனது குடும்பமும் ஓட வேண்டிய ஒரு சிறிய துவாரை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொன்னார்கள், அபிசாவே, நீங்கள் சுபகத்தொழுது விட்டு சுபகத்தொழுது தலா கொடுத்ததன் பின்னால் நீங்கள் ஓட நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரை மூன்று விடுத்த சொல்லுங்கள். சொன்னார்கள் உங்களுக்கு வயது முதிர்ந்தவர்களை அடையலாம், நீங்கள் வயதாளியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கண் பார்வை செல்லாது என்பதாக சொன்னார்கள். எவ்வளவு வயது போனாலும் உங்கள் கண் பார்வை குறையாது என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், ஜுதான் குஷ்டரோகை பயங்கரமான நோய், நபியவர்கள் பாதுகாப்பு தேடிய நோய், பெயர் கல்வி பாதுகாப்பு தேடிய நோயாகிய அந்த குஷ்டரோக நோய் வராது என்பதாக சொன்னார்கள். மிகவும் மோசமான நோய், அந்த நோய் வந்தால் உயிர் பிழைப்பது கஷ்டம். அபூதாவ் ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோயின் பெயரை சொல்லி சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மினல் பரத்தி வல் ஜுனூனி வல் ஜுதான், யா அல்லாஹ், இந்த மோசமான கருவுற்ற நோயை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்பதாக நபிமார்களின் தலைவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய நோய் இது, இந்த துவாவை ஓடுபவர்களுக்கு வராது என்பதாக சொன்னார். மூன்றாவது சொன்னார்கள், வல் பாலிஷ், கருணை போராது என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அழகாக தூங்குகிறார், தூங்கி எழும்புகிறார், ஒரு செயல் அடிபட்டு விடுகிறது, இந்த நோய் உங்கள் வாழ்க்கையில் வராது, செய்ய வேண்டிய அமல் என்ன? மூன்று விடுத்தம் சுமனுக்கு பின்னால் இந்த விக்கிரை சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, எத்தனை பேர் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம், விளங்கியவர்கள் எத்தனை பேர் ஓதி வருகிறோம், எதற்கு நாம் எழும்பு என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சிறு சிறு துவாக்களை ஓதி நாமும் குடும்பமும் ஓதி பெற வேண்டிய கட்டாய தேவையுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூகத்தின் மோசமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது, மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நோய்கள் சமூகத்தில் ஏராளமான நோய்கள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களை, இந்த நோயை விட்டு எனக்கும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமா, இதை சந்ததிக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமா, இந்த துவாக்களை நாம் இயன்ற அளவு நாமும் பாதுகாப்புவோம், குடும்பத்திற்கும் கற்றுக் கொடுப்போம், இயன்ற அளவு எனது வீட்டு சுவர்களில் தொங்க விடுவோம். கண்ணியமானவர்களே, திருமணி சரிப்படுவதை வாய்ப்பு வருகிறது, மோசமான நோய்களை விட்டு நீ நிம்மதியாக வாழ வேண்டுமா? அவர் குறைதா அதிகளின் விதாயம் திருமணி சரிவில் வருகின்றது. சொல்லல்லாமல் சொன்னார்கள், யார் நோயாளிகளை கண்டு அது எப்படிப்பட்ட நோயாக இருக்கலாம், யார் அந்த நோயாளியவரை கண்டால், அங்கவீனர்களை கண்டால், நோயித்தவர்களை கண்டால், மோசமான நோயில் பீடிக்கப்பட்டவர்களை கண்டால், சோதனைக்குள்ளானவர்களை கண்டால், யார் இந்த துவாவை ஓதுகிறாரோ, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஹானி மின் மபு தலாக்கவிஹி வகுவ்வதனி அலா கதீரின் மின்மன் கலக்க தப்வீலா, இந்த துவாவை யார் ஓதுகிறாரோ, லம் யுஸிப்ஹு தாலிகல் மரம், அந்த நோய் அவருக்கு ஒரு காரணம் வராது என்றாக சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு துவா. கண்ணியமானவர்களே, எக்ஸாமுக்காக எத்தனையோ புக்குகளை பாடமாக்கி முடிக்கிறோம், வாழ்க்கையின் தேவையான ஒரு சில துவாக்கள் கூட எனக்கு காணவில்லை. நாம் எவர் பிள்ளைகள் பெரும்பெரும் பட்டம் பதவிகளை அடைந்து விட்டார்களா, உள்ளத்தில் சந்தோஷப்படுகிறோம், நாலு பேருக்கு முன்னால் பேசிக் கொள்கிறோம், அதை ஒரு கண்ணியமாக பேசுகிறோம், ஆனால் எனது மகனுக்கு வாழ்க்கையில் ஓத வேண்டிய இந்த துவாவும் பாடவில்லையே, எனது மகனுடைய தொழுகை எப்படி இருக்கிறது, எனது தீனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, இதை பற்றி கவலைப்படக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, மோசமான நோய்களுக்குரிய தீர்வை நபியவர்கள் மற்றொரு விடாயத்தில் ஹதர் அரசின் மாலிக் ரலியல்லாஹு விடாயம் ஹதர் அபூதாவு ஷரீஃபில் வரக்கூடிய விடாயம் என்று சொன்னார்கள். நபியவர்கள் ஓதி வந்த துவா ஏதும் என்று சொன்னால் பள்ளிகளில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கும் ஓதி வர சொல்வது நிர்வாகிகளுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறது. இந்த காலத்தில் நாம் ஓதி வர சொல்வது நாம் மிகப்பெரும் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம், இயன்றாலும் அதனை நாம் கருத்தில் எடுப்போம். செல்லம் ராமலட்சணம் சொல்லி தந்த துவா, மோசமான நோய்களுக்குரிய தீர்வு நபியவர்கள் ஓடி இருக்கிறார்கள், அபூஜா சரிவில் வந்திருக்கிற ரிவாய் நபியவர்கள் ஓடி இருக்கிறார்கள், ஓடுவதற்கு படித்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மினல் பரத்திகள் ஜுனூனிகள் ஜுதான், மூன்று மோசமான நோய்களை சுட்டுக்காட்டினார்கள். யாவா அந்த விண்குஷ்ட நோய், கருங்குஷ்ட நோய், பைத்தியம், இது போன்ற மோசமான இந்த மூன்றை விட்டு பாதுகாத்துவிடு, வசையின் மோசமான நோய்களை விட்டு பாதுகாத்துவிடுவா என்பதாக நபியவர்கள் அந்த துவாவின் கடைசி எழுவதுவெல்லாம் இவர்கள் சிந்தனைக்கு மோசமான நோய்கள் என்று படுகிறதோ அனைத்து மோசமான நோய்களின் தீர்வை நபியவர்கள் இந்த துவாவில் சொல்லி தந்திருக்கிறார்கள். யார் இந்த துவாவை வழக்கமாக ஓதி வருகிறார்களோ இன்ஷா அல்லாஹ் நபியவர்கள் ஹதீஸில் பரக்கத் துஆவின் பரக்கத், அல்லாஹ் என்னையும் எனது சந்ததியையும் இப்படியான மோசமான நோய்களை விட்டு பாதுகாப்பான். கண்ணியமானவர்களே, ஆக குறைந்தது இவற்றையாவது நாம் தேடி படிப்பதற்கு உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எங்கே எண்ணெய் படித்தார்கள்? ஆண்கள் மாத்திரமல்ல, சஹாபி பெண்கள் எந்த அளவுக்கு சரீரத்தை விளங்கி தேட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபி பெண்கள் ஒவ்வொருவரும் ஜனாசாவுடைய விதிமுறைகளை தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். சஹாபி பெண்கள் ஒருவரும் ஜகாத்தின் விதிமுறைகளை தெளிவாக அறிந்திருந்தார்கள். சஹாபி பெண்கள் ஒவ்வொருவரும் அனந்த உரிமை சட்டம், வாரிசுரிமை சட்டத்தை தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். சஹாபி பெண்கள் ஒவ்வொருவரும் வியாபாரத்தை தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். ஏன் இலக்குத்தான் இல்மை என்பதாக சொல்லப்படும். இதை விளங்குவதுதான் உலக வாழ்க்கையின் லட்சியம் என்பதை விளங்கி இருந்தார்கள். எனவே ஆண்கள் அல்ல, பெண்கள் கூட இந்த சரீரத்தை விளங்குவதில் மிகப்பெரும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, என்று சொன்னால் இவர்கள் வபாத்தாகிவிடுகிறார்கள். முதலாவது ஜனாதிபதி இரண்டரை வருடங்கள் ஆட்சி செய்துவிட்டு வபாத்தாகி விடுகிறார்கள். வபாத்துடைய கடைசி கட்டத்தில் தனது மனைவியர்கள் ஒரு மனைவியாகிய அப்மாவின் துணைப்புறவியல்லாம் சொல்லப்படக்கூடிய மனைவியை அருகில் அமைத்து சொன்னார்கள், நீங்கள் தான் எனது ஜனாதாவை குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியை சொல்லி விட்டார். கண்ணியமானவர்களே, இன்று எம்மில் எத்தனை பேர் ஜனாதா குளிப்பாட்ட தெரிந்தவர்கள் இருக்கிறோம்? குடும்பத்தாரின் ஜனாதாவை குளிப்பாட்டுவதற்கு குடும்பத்தார்கள் மிகவும் அருகறையுள்ளனர். இன்று எனது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னால் தைரியமாக குளிப்பாட்டுவதற்குரிய எண்ணை நான் அறிந்திருக்கிறேன். குடும்பத்தில் வபாத்தாகிய எனது தந்தையோ தாயோ சொந்த ரத்த பந்தோ ஒருவன் ஜனாதாவை தைரியமாக எனக்கு தொழுகிக்க முடியுமா? ஜனாதா கொள்கை வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரே ஒரு கட்டம் வரக்கூடிய சந்தர்ப்பம், அது யாராக இருக்கலாம்? உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டம் தான் ஜனாதா கொள்கை. எனது தந்தை, என்னை பெற்றெடுத்த பெற்றோர், எனது சொந்த ரத்த பந்த தாய் சகோதர சகோதரர்கள், இவர்களின் ஜனாதாவை எனக்கு தைரியமாக தொழில்விப்பதற்குரிய அறிவு எனக்கு இருக்கிறதா? பூர்த்தியான சுண்ணத்துகளை பேணி பெற்றோருக்கு அந்த தொழிலில் கேட்கக்கூடிய பாவமண்டிக்குரிய துவாவை எல்லா காலத்திலும் சொல்லிக் கொடுப்பது ஜனாதாவை முன்வைத்துக் கொண்டு குறைந்தது அல்லாஹு இதையாவது ஓடிக்கொள்ளுங்கள். என்ன இருக்கிறது என்ற ரெண்டு வார்த்தையில் அதை பூர்த்தியாக ஓதினால் எவ்வளவு பெருமதியான துவாவாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள் மறுத்து விட்டால் அதற்கு விசேஷமான ஒரு துவா இருக்கிறது. பெற்றோருக்கு பரக்கத்தை சேர்த்திக்கக்கூடிய ஒரு துவாவில் இருக்கிறதே, எம்மில் எத்தனை பேருக்கு பாரமாக இருக்கிறது? கண்ணியமானவர்களே, எப்பொழுது நாம் இதை படிப்பது? ஹதபக்தர் சித்திக்ரா மனைவி வசிய செய்து விடுகிறார்கள், நீங்கள் தான் என ஜனாதாவை குளிப்பாட்ட வேண்டும். ஏன்? அவர்கள் தீனை கொடுத்திருந்தார்கள், சஹாபி பெண்கள் முறையை படித்திருந்தார்கள். ஹதபக்தர் வபாத்தாகி விடுகிறார்கள். கடும் குளிரான நாளாக இருந்தது. ஹதபக்தர் சித்திக்ரான் காய்ச்சல் நோயினால் தான் வபாத்தானார்கள். கடுமையான காய்ச்சல் பிடித்திருந்தது. வலிமையை போல் அவர்கள் குளித்தார்கள். அல்லாவின் ஏற்பாடு அன்றைய நாள் வபாத்தாகி விடுகிறார்கள். இப்பொழுதும் ஜனாதாவை மனைவி குளிப்பாட்டுகிறார்கள். இஸ்லாத்தின் முதலாவது ஜனாதிபதி வபாத்தாகி விடுகிறார்கள். ஆண்களின் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிகப்பெரும் சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அனைவரும் சொர்க்கம் போவதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். எதுவரை அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொர்க்கம் போகும் வரை. அப்படிப்பட்ட உயர்ந்த சஹாபின் ஜனாதாவுக்கு பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சமூகம் அளித்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வெளியில் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். பெண் சஹாபி பெண்கள் எல்லாம் வீட்டின் அருகாமையில் ஓரத்தில் இருக்கிறார்கள். ஏன் ஆண் சஹாபாக்களுக்கு வீட்டுக்குள்ள வர முடியாது? பல அந்நிய பெண் அவர்களின் மனைவி ஜனாதாவை குறிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்பொழுது என்ன இடம்பெறுகிறது? ஜனாதா குளிப்பாட்டி முடியக்கூடிய கட்டம் ஜனாதாவுக்கு வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் பேச்சு அடிபடுகிறது. என்ன பேச்சு? ஜனாதா குளிப்பாட்டியவர்கள் குளிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? ஜனாதா குளிப்பாட்டியவர்கள் குளிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நபியவர்கள், ஒரு ஹதீஸை நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று பெண்களுக்கு தெரியும். ஆனால் இது கட்டாயமான குளிப்பா அல்லது சுன்னத்தா என்ற விஷயம் பெண்களுக்கு தெரியாது. அவர்களின் மனைவிக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஜனாதா குளிப்பாட்டி முடிந்து வருகிறது. கணவனின் ஜனாதா அருகாமையில் இருக்கிறது. இப்பொழுது மனைவி மக்களா படிக்கிறார்கள், சரீரத்தை விளங்குகிறார்கள். எங்கே வைத்து விளங்குகிறார்கள்? எவ்வளவு சந்தர்ப்பத்தை வீணாக கழிக்கிறோம்? கண்ணியமானவர்களே, சகாபாக்கள் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரீரத்தை விளங்குவதை செலவழித்தார்கள். இப்பொழுது கணவனின் ஜனாதா அருகாமையில் இருக்கிறது, சரீரத்தை படிக்கிறார்கள். வெளியில் வந்திருக்கக்கூடிய சகாபாக்களை அழைக்கிறார்கள். கண்ணியமான நபியவர்களின் தோழர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்று கடும் குளிரான நாள், கடும் குளிரான நாள். அது மாத்திரமல்ல, நான் நோன்பு வேற குடித்திருக்கிறேன். கணவன் ஜனாதா மனைவி நோன்பு குடித்திருக்கிறார்கள். இப்படித்தான் சஹாபாக்கள் வீட்டுக்குள் தீனை கொண்டு போய் சேர்த்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாம் எந்த அளவுக்கு எமது மனைவியர்களும் தீனை ஒப்படைத்திருக்கிறோம், கொடுக்க வேண்டிய அனைத்தையும் உலகத்தில் கொடுத்திருக்கிறோம், கொடுக்க வேண்டிய அல்லாஹ் எதிர்பார்க்க வேண்டிய தீனை நாம் கொடுக்க தவறிவிட்டோம். அதனால் மனைவியின் மூலமாக எனக்கு பூர்த்தியான சந்தோஷம் கிடைத்ததில்லை, எனது பிள்ளைகள் எனது வார்த்தையை மதிக்க தயாராக இல்லை. அடிப்படை காரணத்தை குர்ஆன் ஹதீஸும் பேசுகிறது. நானும் நீங்களும் தான் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்பொழுது அவர் அத்மாவின் சுமைப்பதாக சொன்னார். மக்களாக படிக்கிறார்கள், கேட்கிறார்கள், கண்ணியமான தோழர்களே, இன்று கடும் குளிரான நாள், நான் நோன்பு வேற குளித்திருக்கிறேன், அதே கட்டம் எனது கணவனின் ஜனாபாவை குளிப்பாட்டி இருக்கிறேன். எனவே ஜனாபா குளிப்பாட்டியவர்கள் குளிக்க வேண்டும் என்ற ஒரு அறிக்கை ஒரு செய்தியை நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்களாம். எனவே நான் இப்பொழுது கட்டாயம் குளிக்க வேண்டுமா? நான் கட்டாயம் குளிக்க வேண்டுமா? கடும் கூதலாகவும் இருக்கிறது, குளிராகவும் இருக்கிறது, நான் நோன்பு குளித்து கழிப்பாகவும் இருக்கிறது, கணவனின் ஜனாபாவை குளிப்பாட்டி விட்டேன், எனவே நான் குளிக்க வேண்டுமா? இந்த விஷயத்தை சொல்லித்தார்கள். சஹாபாக்கள் யோசிக்கவில்லை, இந்த கட்டம் இதை ஷரியத்தை படிக்க வேண்டிய கட்டமா சொல்லவில்லை. பிறகு படிக்கலாம், முதலாவது நீங்கள் ஜனாபாக்குரிய வேலையை பாருங்கள், பிறகுக்கு படிக்கலாம் என்பதாக அவர்கள் மாற்று கருத்து செல்லவில்லை. சஹாபாக்களும் விளங்கினார்கள், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நபியவர்கள் சொன்ன பிரகாரம் உலகத்தில் வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் எனது வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது, இதை கொண்டுதான் ஈரக வாழ்க்கையின் வெற்றியும் முடிவு செய்யப்படுகிறது என்பதை சஹாபாக்கள் விளங்கியிருந்தார்கள், கஷ்டப்படுத்தார்கள். ஆம், சல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள், ஜனாதா குளிப்பாட்டுபவர்கள் குளிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள், ஆனால் நபியவர்கள் கட்டாயப்படுத்தவில்லை, இது சுன்னத்துத்தான் என்ற விஷயத்தை படித்துக் கொடுத்தார்கள். இவ்வாறுதான் ஒவ்வொரு சஹாபி பெண்களும் கண்ணியமானவர்களே சரியத்தை விளங்கியிருக்கிறார்கள். இது ஒரு சஹாபி பெண்மணி ஜனாதாவுடைய சட்டத்தை விளங்குவதில், ஜனாதாவுடைய சட்டத்தை விளங்குவதில் இவ்வளவு அக்கறையாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏனே சரியத்தை எந்த அளவுக்கு அந்த பெண்கள் விளங்கியிருப்பார்கள். அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, சஹாபி பெண்கள் ஜகாத்துடைய சதக்காவுடைய இந்த சட்டத்தையும் தெளிவாக விளங்கியிருந்தார்கள். நபியவர்கள் காலத்தில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் இடம்பெறுகிறது. கண்ணியமானவர்களே, நாம் அனைவரும் தெரிந்த ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹ், மிகவும் முக்கியமான சஹாபி, குர்ஆனின் விரிவுரையாளர்கள் இரண்டாவது தரத்தில் இடம்பெறுகிறார்கள். அதற்கு முன் அப்பாஸ் அவர்களின் தரத்துக்கு அடுத்த தரத்தில் இடம்பெறக்கூடிய மிகவும் முக்கியமான சஹாபியாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் நபியவர்களின் பணிவிடையாளராக இருந்தார்கள். நபியவர்கள் உதூ செய்வதற்கான தண்ணியுடைய பொறுப்பு இந்த சஹாபியில ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மிஸ்வாக்குடைய பொறுப்பு இந்த சஹாபியில ஒப்படைக்கப்பட்டிருந்தது. நபியர் தூங்குவதற்கான தலையணைக்குரிய ஏற்பாடு இந்த சஹாபியில ஒப்படைக்கப்பட்டது. நபியர் பயணம் செல்வதாக இருந்தால் அவர்களின் சாதனையுடைய பொறுப்பு இந்த சஹாபியில ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மிகவும் முக்கியமான சஹாபியா இருக்கிறார்கள். ஆனால் இந்த சஹாபி மிகவும் ஏழையான சஹாபியாக இருக்கிறார்கள். இந்த சஹாபி மிகவும் ஏழை சஹாபியாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களின் மனைவி அவர் ஜெயின பிரதி இல்லாமல்தான் மிகப்பெரும் பணக்கார சஹாபியாக இருக்கிறார்கள். ஒரே வீட்டுக்குள் சம்பவம் நடைபெறுகிறது. மனைவி ஜகாத் கொடுக்க தகுதியானவர், கணவன் ஜகாத் எடுக்க தகுதியானவர். ஒரே வீட்டுக்குள் சம்பவம் நடைபெறுகிறது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது அந்த மனைவி வசதி கிடைத்து இந்த சஹாபியின் மனைவி ஜெயின பிரதி இல்லாமல் ஜகாத்துடைய பொருட்களை ஒன்று சேர்த்து பங்கு வைக்கிறார்கள். இப்பொழுது கணவன் வருகிறார். கணவர் அப்துல்லாஹின் வந்து கேட்கிறார்கள், நீ ஊருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கின்றாய், நானும் ஜகாத் எடுக்க தகுதியானவன் தானே, எனக்கும் ஒரு பங்கு தரலாம் தானே என்பதாக கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி பெண்மணி யோசிக்கவில்லை, ஆம், எனது கணவன் வேலை தானே, கஷ்டப்பட்டவர் தானே, அவருக்கு ஒரு பங்கை கொடுத்து விட்டால் அவர் அதை எனக்குத்தானே திரும்பவும் செலவழிக்கப் போகிறார், இப்படி யோசிக்கவில்லை. ஓடுகிறார்கள் அந்த சஹாபி பெண்மணி நபியவர்களுக்கு. சொல்லாஹரிசனம் அவர்களிடத்தில் போய் கேட்கிறார்கள், யார சொல்லா, ஒரு வசதி படைத்த ஒரு மனைவி தனது கஷ்டப்பட்ட கணவனுக்கு ஜகாத்துடைய பொருளை கொடுக்கலாமா? சொல்லித்தாங்க யார சொல்லா. நபியவர்கள் என்ன சொல்கிறார்கள், தாராளமாக கொடுக்கலாம், நீ உனது கணவனுக்கு கொடி என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் சஹாபி பெண்கள் ஜகாத்துடைய சட்டத்தை விளங்குவதில் மேற்கொண்ட ஒரு ஈடுபாடாக ஒரு தியாகமாக இருக்கிறது. இன்று நாம் எந்த அளவுக்கு அந்த ஜகாத்தை விளங்கி வைத்திருக்கிறோம், வசதி படைத்து இத்தனை பேர் இருக்கிறோம், ஜகாத் கடமையானவர்கள் இத்தனை பேர் இருக்கிறோம், நாம் அதை விளங்கவும் இல்லை, எனது பொருளுக்கு என்ற ஜகாத்தை கொடுப்பதற்கும் நான் தயாராக இல்லை. இதுதான் எமது தீனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது, அந்தரங்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சஹாபி பெண்கள் வாரிசுரிமை சட்ட கடையை விளங்கி இருந்தார்கள். ஒரு மையத்து வபாத்தாகிவிட்டால் அந்த வபாத்தாகி அந்த மையத்துடைய சொத்துக்கு யாரெல்லாம் வீட்டாளர்களாக வரலாம் என்ற ஒரு பெரும் ஒரு பாவம் சரியத்தில் பாகப்பிரிவினை சட்டத்தை படித்திருந்தார். அந்த வாரிசுரிமை சட்டத்தை விளங்கியிருந்தார்கள். ஒரு கட்டம் வருகிறது, ஒரு சஹாபி பெண்மணி நரிசங்கர் நாகரத்தவர்கள் கேட்கிறார்கள், யார சூழலா, இன்னி சபத்தத்து விஜாரியத்தின் அடாமி, யார சூழலா, எனது தாய்க்கு நான் ஒரு அடிமை பெண்ணை நான் அதற்காக கொடுத்தேன், எனது தாய்க்கு நான் ஒரு அடிமை பெண்ணை சதக்காவாக கொடுத்தேன், இப்பொழுது எனது தாய் வபாத்தாகிவிட்டார்கள், நான் கொடுத்த அதே அடிமை பெண் இப்பொழுது எனக்கு எனது தாயின் அனந்தர சுட்டாக என்னிடமே திரும்பி வந்து விட்டால் இதை நான் எடுக்கலாமா யார சொல்லா கேட்டு வருகிறார். நான் சாட்சி கொடுத்த கதக்கா என்னிடம் திரும்பி வந்திருக்கிறது, நான் கதக்கா கொடுத்தது என்னிடம் இப்பொழுது அனந்தரமாக திரும்பி வந்திருக்கிறது, இதனை நான் எடுக்கலாமா யார சொல்லா. ரவி சொல்லாம் என்ன சொன்னார், தாராளமாக எடுக்கிறார், நீ உனது தாய்க்கு கொடுத்ததற்குரிய சதக்காவுடைய நன்மை உனக்கு கிடைத்து விட்டது, அதே கட்டம் உனது அடிமை பெண் வாரிசாகவும் உனக்கு ஹலாலான முறை வந்து அடைந்து விட்டாள் என்பதாக சொல்லிக் கொடுத்தார். சஹாபி பெண்கள் பெண்மை படித்திருக்கிறார். சஹாபி பெண்கள் இந்த தாராள சட்டம் மாத்திரமல்ல, நாங்கள் முழுக்க முழுக்க ஈடுபடக்கூடிய வியாபாரத்துடைய சட்டங்களை நுணுக்கமாக படித்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இது அனைத்தும் சஹாபி பெண்கள் சரீரத்தை விளங்கிய முறை. இப்படி என்று சொன்னால் அந்த ஆண் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சரீரத்தை விளங்குவதில் திரட்டமுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள், எந்த அளவுக்கு தேடி தேடி சரீரத்தை படித்திருப்பார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபி பெண்கள் ஒருபுறம் இருக்கட்டும், பின்னால் வந்த தாபியாக்கள் ஒரு பெண்மணி, அவர் விஸ்ருல் ஹாஜிரஹன் ஹுபா, நாம் தெரிந்திருக்கிறோம் மிகப்பெரும் இறை நேத்தராக உலகத்தில் வாழ்ந்துவிட்டு வபாத்தாகினவர்கள், மிகப்பெரிய ஒரு மகானாக இருந்தார்கள். விஸ்ருல் ஹாஜிரஹன் ஹுபா அவர்கள் பெயரை கேட்டால் அனைவரும் ரஹன் ஹுபா என்பதாக அவருக்கு துவா செய்யும், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்றார். அவ்வளவு பெரிய ஒரு மேதையாக இருந்தார்கள் விஸ்ருல் ஹாஜிரஹன். ஆரம்பத்தில் இவர் ஒரு பொல்லாத ஒரு மனிதராக இருந்தார், பொல்லாத மனிதராக இருந்தார். அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கினான். பின்னால் எந்த அளவுக்கு பேருதல் உள்ள குடும்பமாக மாறினார்கள் என்று சொன்னால், ஹலர் அகமது ஹம்பத் ரஹமகுல்லா அவர்களின் ஆட்சிக்காரர், அவர்களின் காலத்தில் அகமது ஹம்பத் ரஹமகுல்லா அவர்களின் காலத்தில் ஒரு பெண்மணி அகமது ஹம்பத் ரஹமகுல்லா நான்கு மதகுடைய இமாம்களே நான்காவது இமாமாக இருக்கிறார்கள். இமாம் ஷாபி எமது ஷாபி ரஹமகுல்லா அவர்களின் மாணவனாக இருக்கிறார்கள், மிகப்பெரும் மேதையாக இருக்கிறார்கள். இவர்களின் காலத்தில் ஒரு பெண்மணி அவர்களிடம் வருகிறார்கள். எதை படிக்க வருகிறார்கள், வியாபாரத்தின் சட்டம் ஒன்றை தெரிந்து கொள்ள வருகிறார்கள். என்ன சட்டம் தெரியுமா, ஆச்சரியமான ஒரு சட்டம், நாம் நினைத்து பார்க்க மாட்டோம் வியாபாரத்தை இவ்வளவு தெரிந்து வைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறதா. கண்ணியமானவர்களே, எதனை படித்து வருகிறார்கள், ஒரு பெண்மணி வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள் அகமது ஹம்பத் ரஹமகுல்லா அவர்களிடம், இமாம் அவர்களே, நான் எனது தொழிலே நூல் நெய்வது, நூல் திரிப்பதுதான் எனது தொழிலாக இருக்கிறது. எனவே நான் திரித்த நூல்களில் பகலின் சூரிய வெளிச்சத்தில் திரித்த நூலும் இருக்கிறது, இரவில் சந்திர ஒளியில் திரித்த நூலும் இருக்கிறது. அதனால் நான் இந்த நூலை விற்கும் பொழுதும் இது சூரிய வெளிச்சத்தில் திரித்த நூல், இது சந்திர வெளிச்சத்தில் திரித்த நூல் என்று அடையாளப்படுத்தி வித்தியாசப்படுத்தியா நான் விற்க வேண்டும் என்றாக கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அகமது அஹமத் ரஹ்மத்துல்லா எதனை சொல்லிக் கொடுத்தார்கள், என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், இன்று நாம் வியாபாரத்தில் இப்படியான பேருந்தர்களை நாம் மேற்கொள்கிறோமா, நினைத்தும் பார்ப்பது கிடையாது. ஆனால் பெண்கள் இந்த மசாலாவை தேடி படிக்கிறார்கள், பெண்கள் படிக்கிறார்கள், நான் திரித்த நூலில் சூரிய வெளிச்சத்தில் திரித்த நூலும் இருக்கிறது, சந்திர நிலா வெளிச்சத்தில் திரித்த நூலும் இருக்கிறது, நான் விற்கும் போது இது இரண்டை வித்தியாசப்படுத்தி விற்க வேண்டுமா சொன்னார்கள். இரண்டுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கும் என்று சொன்னால் நீ அது இரண்டையும் அடையாளப்படுத்தித்தான் விற்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அந்த பெண்மணி திரும்பிவிட்டார்கள். இப்பொழுது அவர் அகமது அஹமத் ரஹமகுல்லா தனது மகன் அப்துல்லாவை அழைத்து இந்த பெண்மணி எங்கே செல்கிறார் என்று பார்த்துவிட்டு வருவதற்கு அனுப்புகிறார். அவர் பின்னால் போகிறார், அங்கே போய் பார்த்தால் அந்த பெண்மணி விஸ்ருல் ஹாஜிரஹமகுல்லா அவர்களின் வீட்டுக்குள் தான் நுழைகிறார்கள். மகன் திரும்பி வந்து சொல்கிறார், அந்த பெண்மணி விஸ்ருல் ஹாஜிரஹமகுல்லா அவர்களின் வீட்டுக்கு செல்கிறார்கள். ஹதரத் அஹமது அஹமத் ரஹமகுல்லா கேட்டுவிட்டு சொன்னார்கள், நான் நினைத்தேன் அது விஸ்ருல் ஹாஃபியின் சகோதரியாகத்தான் இருக்க வேண்டும் என்கிறார். கண்ணியமானவர்களே, இது சஹாபி பெண் அல்ல, பின்னால் வந்த பெண்கள், தாபியின் காலத்தில் வாழ்ந்த சஹாபி பெண்களின் வரலாறாக இருக்கிறது, பெண்கள் சரீரத்தை படித்த விதமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ரப்பிடத்தில் அல்லாஹ் தஆலா அந்தஸ்தத்தை தந்திருக்கிறார். உலக கல்வியை படிப்பது எனக்கு கடமை அல்ல, இது உலகத்தில் நான் கண்ணியமாக வாழ்ந்ததற்கு அதில் தப்பு கிடையாது என்றாலும் சரீரத்தை விளங்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் சரீரத்தை விளங்குவதை நபி அவர்கள் கடமையாக சொல்லி தந்திருக்கிறார். சரீரத்தை நான் விளங்குவது எனக்கு கடமையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த ரீதியில் அல்லாஹ் தந்த அழகான சந்தர்ப்பம், மிகவும் தேவையுடைய காலத்தில் இருக்கிறோம், காலம் வேகமாக கலைந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஜனாதாக்கள் சமூகத்தில், எத்தனை மோசமான நோய்கள் சமூகத்தில், எத்தனை திடீர் திடீர் விபத்துகள், திடீர் விபத்துக்கும் பாதுகாப்பான வியாபாரம் அதிகம் வந்திருக்கிறது. இவற்றை தேடி படிப்பதுதான் சரீரத்துடைய இல்லமாக இருக்கிறது. இதற்குத்தான் அல்லாஹ் சொற்ப ஒரு கால வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறான், உள்ளத்துக்கு எடுப்போம். ஆக குறைந்தபட்சம் நாங்கள் பள்ளியில் வரும்பொழுது தீனுடைய முதாக்கராக்கள் இடம் வருகிறது, தீனுடைய கடிதங்கள் வாசிக்கப்படுகிறது, எத்தனை பான்கள் கேட்கப்படுகிறது. நாம் திடீரென நாம் சென்று விடுகிறோம், இதில் இருந்து இரண்டு விடயங்களை படித்துவிட்டு செல்வோம், அல்லாஹ் வாழ்க்கையில் மிகப்பெரும் வரக்கத்தை செழிப்பை உண்டாக்குவான். வீட்டுக்குள் இவ்வாறான எங்களுடைய முதாக்கராக்களை கொண்டு போய் சேர்ப்போம், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மோசமான முசீபத்துகளை விட்டு எனது சந்ததியை பாதுகாப்பதற்கு காரணமாக இருக்கும். எனது கண்ணியமானவர்களே, நம்முடைய அல்லாஹாரா உலகத்தில் வாழக்கூடிய இந்த சொற்பகால வாழ்க்கைக்குள்ளார் எந்த சரீரத்தை விளங்குவதற்காக அல்லாஹ் உலகத்தில் அனுப்பி இருக்கிறாரோ, அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் இயன்ற அளவு சரீரத்தை நாம் விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருவாயாக. எங்கள் குற்றத்துறைகள் தப்பு தலையத்தை மன்னித்து மறைத்து விடுவாயாக. யாரா மௌத்துக்கு முன்னால் உடைய ஜீனை விளங்கி உலகத்தில் வாழக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்கி விடுவாயாக. யாரங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், மனை மக்கள், குடும்பத்தார் அனைவருக்கும் மக்களத்தை நசீபாக்கி விடுவாயாக. யாரும் அனைவரையும்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். Yeah.